அத்தியாயம் 24. சென்னை துறைமுகத்தில் எண்ணெய் கப்பல்கள் நிற்பதற்கென்று தனியே இடம் இருக்கிறது. பெரிய பெரிய கப்பலின் அடிவயிறு முழுவதும் தழும்ப தழும்ப டீசலோ பெட்ரோலோ வரும். லாரி டேங்குக்கு மாற்றி எடுத்து வர முடியாது. தண்டையார்பேட்டையில் உள்ள கொட்டில்களுக்கு அவை பைப் லைன் மூலம் அனுப்பப்படும். கப்பலின் அடிவயிற்றில் குழாய் பொருத்தி விசையான மோட்டார் பம்புகளின் மூலம் கடுமையான அழுத்தத்தில் வேகத்தில் ஆயில் கம்பெனி கொட்டில்களை வந்தடையும். முதலில் பைப் லைனில் கடல் நீர் பாய்ச்சுவார்கள். லைன் முழுவதும் துப்புரவான பிறகு பெட்ரோலோ டீசலோ அனுப்புவார்கள். 2 அடி விட்டமுள்ள பைப் லைன் ராயபுரம் வழியாக பூமிக்கடியில் தண்டையார்பேட்டை போய் சேரும். அந்த பக்கம் 3-4 ஆயில் கம்பெனிகள் இருக்கின்றன. ஆனால் பைப் லைன் எல்லோருக்கும் பொது. அவரவர் கம்பெனி எண்ணெய் கப்பல் வந்தவுடன் அந்தந்த கம்பெனியாட்கள் எண்ணெயை பைப் லைன் மூலம் அனுப்ப ஏற்பாடு செய்வார்கள். தண்டையார்பேட்டைக்கு அருகே வால்வை திருப்பி அவரவர் கம்பெனிக்குள் செலுத்துவார்கள். வடக்கே திருப்பதியிலிருந்து தெற்கே தஞ்சை வரை பல முக்கிய நகரங்களுக்கு இந்த ஆயில் கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு டீசலும் பெட்ரோலும் விற்பனை செய்தன. அரசுடைமையான கம்பெனிகள் என்றாலும் ஆரோக்கியமான வியாபார போட்டி இருந்து வந்தது. இந்த பைப் லைன் வசதியை கம்பெனிகள் பங்கு போட்டு பராமரித்தன. கொருக்குப்பேட்டை ரயில்வே லைன் தாண்டி புறம்போக்கு நிலத்தில் அந்த சேரி உருவாகியிருந்தது. அந்த சேரிக்கு நடுவே உறுதியான குடிசை பைப் லைனுக்கு நேர் மேலாக கட்டப்பட்டிருந்தது. எத்தனையோ சேரி போலத்தான் அந்த சேரியும் காட்சியளித்தது. கட்சி கொடிகள் பறக்க பெரிதாயிற்று. ஆனால் அந்த சேரியும் குடிசையும் திட்டமிடப்பட்ட செயல். அந்த பைப் லைன் சூட்சுமம் அவனுக்கு தெரிந்ததும் வெகுநாள் யோசித்தான். தன் குடிசையை திடமாய் எழுப்பி காத்திருந்தான். யாரும் கலைக்கச் சொல்வார்களோ என்று கவனித்தான். பூட்டின குடிசைக்குள் பூமியை தோண்டி பைப் லைனில் சுண்டுவிரல் அகலத்திற்கு ஓட்டை போட்டு பரிசோதித்தான். அதீத வேகத்தில் பீச்சி அடிக்கும் பெட்ரோலை கண்டு பயந்தான். அழுத்தமான சாலினாய்டு வால்வுகள் போட்டு ஒரே ஒரு நாள் 200 லிட்டர் எடுத்தான். காத்திருந்தான். யாரும் கலைக்கச் சொல்வார்களோ என்று பயந்தான். 1000 கணக்கான லிட்டர் பெட்ரோலும் டீசலும் ஓடுகின்ற பைப் லைனில் 200 லிட்டர் காற்றோடு கரைந்ததாய் கணக்கு எழுதப்பட்டதை தவிர கவலைப்பட ஆளில்லை. சட்டென்று தீப்பிடிக்கும் பெட்ரோலை தவிர்த்துவிட்டு டீசலை மட்டும் திருட ஆரம்பித்தான். கடல் நீர் எப்போது போகிறது, பெட்ரோல் எப்போது போகிறது, டீசல் எப்போது போகிறது என்று சப்தம் மட்டுமே துணையாய் கொண்டு தெரிந்து கொண்டான். மேலும் 2 வால்வுகள் வைத்து எந்த காரணம் கொண்டும் உயர் அழுத்தத்தால் எந்த தீங்கும் வெடிக்காத திறமையுடன் டீசல் திருடத் துவங்கினான். 200 லிட்டர் ட்ரம்கள் கொண்டு வந்து மணிக்கணக்கில் காத்திருந்து நிரப்பி மாட்டு வண்டியில் ஏற்றி சேரிக்கு அப்பால் தனியே ஆஸ்பஸ்டாஸ் கொட்டடியில் அடுக்கி வைத்தான். பாதி விலைக்கு விற்றான். மேற்கொண்டு காலி ட்ரம்கள் தேவைப்பட்டன. சீக்கிரம் விற்க அவசியம் ஏற்பட்டது. பாதி விலை, அதுவும் கடனில் என்கிற வியாபாரம் வந்தது. முதலில் தெரிந்த லாரி டிரைவர்களுக்கு மட்டும் என்று துவங்கி வட்டம் பெருகி புரோக்கர்கள் ஏற்பட்டு திடமாய் வியாபாரம் வளர்ந்தது. ஒரு நாளைக்கு 1000-2000 லிட்டர் சுலபமாய் பைப் லைனில் இருந்து எடுக்க முடிந்தது. உதவிக்கு ஆள் தேவைப்பட்டது. கூட்டு நட்புகள் வளர்ந்தன. பணம் புரண்டு புரண்டு சேரியை வளப்படுத்தியது. சேரி வாசலில் ஆட்டு இறைச்சி கடையும் மளிகை கடையும் தோன்றின. சென்னை நகரத்து சேரிகளில் ஆட்டு இறைச்சி கடை உள்ள சேரி அது மட்டும்தான். இந்த மாற்றங்கள் அவனை பயமுறுத்தின. காத்திருந்தான். யாரும் கலைக்கச் சொல்வார்களோ என்று கவனித்தான். ஏதுமில்லை. துறைமுகத்திலும் எண்ணெய் கம்பெனியிலும் அதிகாரிகள் தலைமுடியை பீத்து கொண்டார்களே தவிர இந்த சேரியை யாரும் சந்தேகிக்கவே இல்லை. இப்படி ஒருவனால் திருட முடியும் என்ற யோசனையே யாருக்கும் வரவில்லை. பூமித்தாய், கொருக்குப்பேட்டை பூமித்தாய் அவனை பணத்தில் மிதக்க விட்டாள். கலங் ஓசை மாறியதும் அவனும் அவன் கூட்டாளியும் எழுந்து நின்றார்கள். டீசலு தான், சுத்தமான டீசல். பிரிச்சிருட்டுமா? பிரி. பூமிக்கு மேல் முதல் வால்வு, பிறகு நேர் மேலாய் ஆழ் உயரம் எழுந்த பைப்புக்கு அருகே 2வது வால்வு, பிறகு வலப்பக்கம் திருப்பி குறுகலான பைப்பின் வாய்வோரம் 3வது வால்வு. ஒவ்வொன்றாய் திறக்க திறக்க தர தரவென்று மெல்லிய ஓசையுடன் பேரல் நிரம்பிற்று. 1000 லிட்டர் டீசல் பைப் லைனிலிருந்து பிரிக்கப்பட்டு பேரல்களில் நிரப்பப்பட்டு மாட்டு வண்டியில் ஏற்றப்பட்டு காசாயிற்று.
பொறுமுறானுங்கப்பா. யாரு? தொட்டியாளுங்க. எங்கே கறக்கிற, எந்த வண்டியில் கறக்கிறேன்னு புடுங்குறானுங்க. வாயை திறந்த கொன்னே போட்டுருவேன். நானா? நல்ல துறப்பனை. ஏதோ உன் புண்ணியத்தில் அரிசி சோறா துண்டுறேன், எதுக்கு வாய துறக்கிறது? கூட்டாளி பல் தெரிய சிரித்தான். சென்னையில் பல வருடங்களுக்கு முன்பு பஞ்சம் வந்தபோது வடசென்னை பக்கம் சிமெண்ட் தொட்டி கட்டி அதில் அரிசி கஞ்சியை நிரப்பி ஏழைகளுக்கு விநியோகம் செய்தார்கள். டீசல் இன்று அந்த பஞ்ச நேரத்து கஞ்சி போல அங்கே வியாபாரமாயிற்று. அதனாலேயே தொட்டி என்று பெயர் வந்தது. ஆயில் கம்பெனியில் டீசல் பிடித்து கொண்டு போகும் லாரி டேங்கரில் 10,000 லிட்டர் அல்லது 12,000 லிட்டர் லாரியின் கொள்ளளவுக்கு ஏற்றபடி இருக்கும் டீசல் பெட்ரோல் எதுவும் வெப்பத்தில் விரிவடையும். 12,000 லிட்டர் டீசல் ஏற்றிய லாரி டேங்கரை 2 மணி நேரம் வெயிலில் நிற்க வைத்துவிட்டு லாரி மீது ஏறு அலுமினிய குச்சியை விட்டு அளந்தால் 12,200 லிட்டர் அளவு காட்டும். வெப்பம் செய்கிற வித்தை இது. கம்பெனியில் ஏற்றிய சரக்கை டேங்கர் ஆட்கள் தொட்டிக்குள் கொண்டு வருவார்கள். சீல் உடையாமல் 200 லிட்டர் டீசல் எடுப்பார்கள். தொலைவான ஊருக்கு குலுக்கலுடன் வண்டியை ஓட்டி போவார்கள். வழியில் வெயிலில் நிற்க வைத்து எடுத்து போவார்கள். வெப்பத்தால் விரிவடைந்த அளவு, குலுக்கலில் வண்டி உள்ளே அலையடிக்க உயர்ந்த அளவு, இவை இரண்டுமே நடுவே இறங்கிய டீசலை கண்டுபிடிக்க முடியாமல் செய்யும். அந்த தொட்டியில் இறங்கின 200 லிட்டர் காசுடன் சந்தோஷமாய் பயணம் தொடரும். அந்த காசை டிரைவர், கிளீனர், சில சமயம் லாரி டேங்கரின் உரிமையாளர் எல்லோருமே பங்கு போட்டு கொள்வார்கள். இந்த வம்பில் ஈடுபடாதவர்களும் உண்டு. அந்த தொட்டியில் டீசல் விலை பெட்ரோல் பங்க் விலையை விட 8.5 லிட்டருக்கு குறைவாய் கிடைக்கும். வழியில் டீசல் போட்டுக்கொள்கிறேன் என்று உரிமையாளர்களிடம் காசு வாங்கி வரும் டிரைவர் தொட்டி டீசல் தான் போடுவான். லிட்டருக்கு 8 அணா மிச்சம் பண்ணி வழிச்செலவுக்கு வைத்து கொள்வான். பைப் லைன் ஓட்டைக்கு பிறகு தொட்டி டீசல் வியாபாரம் படுத்துவிட்டது. டிரைவர்களை தேடி அலையும் நிலை ஏற்பட்டது. இன்னும் குறைந்த விலைக்கு கொடு என்கிற வாக்குவாதம் வந்தது. தொட்டி ஆட்கள் கலவரமானார்கள். பேர்வாதி விலைக்கு டீசலா? எப்படி கட்டுப்படியாவது? எவன்டா விற்கிறவன், எங்கே திருடுறான்னு தெரியலையே. கடன் வேற தர்றான், 100 லிட்டர் கடனாக, அதுவும் பேர்வாதி விலைக்கு. இதில் என்னவோ கோல்மால் இருக்குது, துப்பாக கண்டுபிடிக்கணும். கழுகாய் சுற்றி சுற்றி வந்தார்கள். இடமிடமாய் தேடினார்கள், தெரியவில்லை. அவன் சகலமும் புரிந்தவனாய் இருந்தான். எல்லா அசைவுகளையும் நோட்டமிட்டபடி மௌனமாயிருந்தான். காத்திருந்தான், சேரியை கலைக்கச் சொல்வார்களோ என்று கவனித்தான். இல்லை, எதுவும் இல்லை. எவருக்கும் இந்த சூட்சுமம் புரியவில்லை. சேரி வாசலில் உள்ள கறிக்கடைக்கு தினமும் புதிதாய் 2 ஆட்டுக்குட்டிகள் தோலுரிக்கப்பட்டு இறங்கின. இந்த கடையில் விற்கிற மாதிரி மெட்ராஸில் எங்கேயும் உனக்கு நல்ல ஆட்டுக்கறி கிடைக்காது. அந்த பக்கம் வந்த தொட்டியாளுக்கு எதேச்சியாய் யாரோ விவரம் சொன்னார்கள். தொட்டியாள் கறிக்கடையை வியப்புடன் பார்த்தான். சேரி அருகே கறிக்கடை, ஆட்டுக்கறிக்கடை, கிலோ 28 ரூபாய் விற்கிற மாமிசக்கடை. தொட்டியாளுக்கு மூக்கு அரித்தது. யோசித்தான். தலையில் துண்டு போர்த்தி மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். 4 மணி நேரத்தில் அவனுக்கு சகலமும் புரிந்து போயிற்று. மாட்டு வண்டி அசைந்து அசைந்து போக பின்னால் போய் வாசனை பார்த்தான். டீசல். டேய், பைப்பிலிருந்து எண்ணெய் திருடி எங்கள் வவுத்தில் மண்ணா போட்ட? டேய், கோபம் பரவி ஆவியாய் முகத்தில் அடித்தது. பட்டயம் எடுத்தவன் பட்டயத்தாலேயே சாவான். முள்ளை முள் அப்புறப்படுத்தும், வைரத்தை வைரமே அறுக்கும் இந்த நியதிகள் இவ்வுலகத்தில் எங்கேயும் எப்போதும் நடந்தபடிதான் இருக்கின்றன. வரதன் சாமுவேலுக்கு புரோக்கரை அறிமுகப்படுத்தினான். சாமுவேல் காசு எண்ணி கொடுக்க புரோக்கர் வரதனை மட்டும் அழைத்து போய் 200 லிட்டர் டீசல் பாதி விலைக்கு கொடுத்தான். டீசல் பேரல் 3 சக்கர வண்டியில் ஏற்றப்பட்டு சாமுவேல் லாரிக்கு போயிற்று. பார்ட்டி கூட்டி கொண்டு வந்ததற்காக புரோக்கரிடம் வரதன் கமிஷன் வாங்கினான். சாமுவேலிடம் போய் பாதி விலை டீசல் இடம் காட்டி கொடுத்ததற்கு தனியே பேசினான். பையில் பணம் புரண்டு சாமுவேலுக்கு நன்றி சொல்லி வேறு வண்டி பார்ப்பதாய் சொல்லிவிட்டு புறப்பட்டான். தண்ணி தொட்டி பக்கம் போகாமல் தண்டையார்பேட்டை பக்கமே சுற்றி கொண்டிருந்தான். நிறைய குடித்தான், வயிறு புடைக்க சாப்பிட்டான். மாநகராட்சி குழாயில் குளித்து துவைத்தான். நடைபாதையில் தூங்கினான். வரதனுக்கு சொந்தம் என்று எவரும் இல்லை, எதுவும் இல்லை. அவனிடம் இருந்தது ஒரே ஒரு டிரைவிங் லைசன்ஸ், 4 முறை சிவப்பு குறிப்பு எழுதப்பட்ட டிரைவிங் லைசன்ஸ். படப்பை முதலியாரிடம் 6 டேங்கர் லாரிகள் இருந்தன. லாரி சம்பாதித்து கொடுத்த பெரிய வீடும் பிளைமவுத் காரும் இருந்தன. ஆறு லாரி டேங்கரும் பெட்ரோல் டீசல் அடித்தன. எல்லா ஆயில் கம்பெனிகளுக்கும் வேலை செய்தன. ஒரு லோக்கல் ட்ரிப், பிறகு பெரிய ட்ரிப். எல்லா டேங்கருக்கும் இதுதான் கணக்கு. லோக்கல் ட்ரிப்புக்கு ஆயில் கம்பெனி 80 ரூபாய் 70 பைசா கொடுத்தது. தண்டையார்பேட்டையிலிருந்து கிண்டி போக 80 ரூபாய் 70 பைசா. இது கட்டுப்படியாகிற விலை இல்லை. இந்த விலைக்கு வண்டி ஓடாது. ஆனால் ஆயில் கம்பெனி இதற்கு மேல் கொடுக்கவும் செய்யாது. சிட்டியில் 56 சார்ஜென்ட், அத்தனை பேருக்கும் மொய் எழுதணும், இதை வெளியில் சொல்ல முடியுமா? வண்டியை பழுதில்லாமல் ஓட்ட டிரைவர் கிளீனருக்கு மேல் துட்டு தரணும், கணக்கு காட்ட முடியுமா? சேட்டுக்கிட்ட கடன் வாங்கி வண்டி எடுக்கிறோம். ஒரு மாதம் துட்டு கட்டாத போனால் சேட்டு கட்டாத துட்டுக்கு 32% ரசீது இல்லாத வட்டி வாங்குகிறான், ரிப்போர்ட் பண்ண முடியுமா? 80 ரூபாய் 70 பைசாவில் இத்தினி செலவும் போய் எனக்கு 10 ரூபாய் நிற்குமா? எப்படி வண்டி ஓடும், எப்படி கட்டுப்படியாகும்? ஆயில் கம்பெனியில் வாடகை ஜாஸ்தி கேட்டால் அந்த வாடகை துட்டு பெட்ரோலில் விழும், டீசலில் விழும். டீசலோ பெட்ரோலோ விலையேற்றினா ஊர் ஜனம் கோவிச்சுக்கிறான். அப்புறம் நடுவில் மாட்டுறது யார்? லாரி ஓனரு. டீசலு திருடத்தான் செய்வான், என்னன்ற அதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் பிடிச்சிக்கப்போ. படப்பை முதலியார் வண்டி தொட்டியில் நின்றது. 10,000 லிட்டரில் 200 இறக்கிவிட்டு மாயவரம் போக காத்திருந்தது. டீசல் கறந்த காசில் டிரைவருக்கும் முதலியார் பையனுக்கும் சண்டை வர டிரைவர் கெட்ட வார்த்தைகளை இறைத்துவிட்டு துண்டை தோளில் போட்டு கொண்டு போய்விட்டான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வரதன் டிரைவரானான். அத்தியாயம் 25. தொட்டியாளுக்கு கண்மூடிய போதெல்லாம் பொத பொதவென்று டீசல் கொட்டுகிற ஓசை கேட்டது. பொறுமி பொறுமி கண் சிவந்தது, நெஞ்சு எரிந்தது. வரப்போகிற டிரைவர் கிளீனரை மடக்கி உட்கார வச்சு ஒரு கழித்து பல்லை காட்டி டீசல் வாங்குகிறோம். வாங்கினதில் 8 நாள் லாபம் வச்சு விற்கிறோம். வித்தவனுக்கு 8 நாள் லாபம், வாங்குகிறவனுக்கு 8 நாள் லாபம். இதில் ஒரு நியாயம் இருக்குது. இவனுங்க என்னடானா பூமியில் ஓட்ட போட்டு பேர்வாதி விலைக்கு விற்கிறான், அதுவும் கடனாக விற்கிறான். அப்போ தொட்டிக்கார என்ன தலையில் துண்டை போட்டுக்கின்னு போகிறதா? இதை அப்படியே விடுறதில்ல, ரெண்டில் ஒன்று பார்த்துடணும். ஒரு ஆயில் கம்பெனியின் டெலிஃபோன் பகல் பொழுதில் அவலமாய் அடித்தது. ஏதோ ஒரு குரல் புதிதாய் பரபரப்பாய் ஒரு விஷயம் சொல்லியது. அதிகாரிகள் திகைத்து போனார்கள். காரில் ஏறி பயத்துடன் சேரியை வலம் வந்தார்கள். மறுபடி கம்பெனிக்கு வந்து டெல்லி பம்பாய்க்கு செய்தி சொன்னார்கள். உத்தரவுக்கு காத்திருந்தார்கள். கையோடு பிடுங்கி கொண்ட வால்வு திருகுக்கு பின்னால் எண்ணெய் கொப்பளித்து சிதறுவது போல நகரத்தின் 8 திக்கும் உத்தரவு பறந்தது. மந்திரிகள் பேசினார்கள். மறுபடி ஆயில் கம்பெனி கார்கள் சேரியை வட்டமிட்டன. அதிகாரிகள் உள்ளிருந்தபடியே வரைபடம் பிரித்து பார்த்து பைப்லைன் தடம் உறுதி செய்து கொண்டார்கள். சேரிக்கு உள்ளே போக பயந்தார்கள். இந்த லேசான மாற்றங்கள் அவனை நிமிர்த்திற்று. ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று தெரிந்து போயிற்று. சகலமும் மறைத்து விடலாமா என்று யோசித்தான். அதற்கு அதிக நேரமாகும். மாத கணக்காய் பொருத்தி வைக்கப்பட்ட வால்வுகளை கழற்ற நீண்ட நேரம் பிடிக்கும். அவன் யோசனையுடன் கறிக்கடை வாசலில் உட்கார்ந்து கொண்டான். வால்வுகளை இறக்கிவிட்டு தன் ஆட்களை உடனே வெளியூர் போக கட்டளையிட்டான். காத்திருந்தான். சேரியை கலைத்து விடுவார்களோ என்று கவனித்தான். கடற்காற்று நகருக்கு திரும்பிய மாலை வேளையில் போலீஸ் லாரிகள் ரயில்வே லைனை தாண்டி வந்தன. சேரியை வளைத்து கொண்டன. பெரிய போலீஸ் படைகளோடு எல்லா ஆயில் கம்பெனி அதிகாரிகளும் உள்ளே நுழைந்தார்கள். குடிசை குடிசையாய் பார்த்தார்கள். பூட்டியிருந்த குடிசை கதவை உதைத்து திறந்தார்கள்.
மார்வலஸ், ஐ சே மார்வலஸ். பைப்லைன் வேலை முழுவதும் அறிந்த ஆயில் கம்பெனி இன்ஜினியர்கள் வியப்போடு கன்னத்தில் கை வைத்து அந்த வால்வுகளின் எதிரே குத்திட்டு உட்கார்ந்தார்கள். அவை இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரக வால்வுகள். பிசிறில்லாத துல்லிய இணைப்புகள். அழுத்தம் குறைவதற்காக உயரமாக்கப்பட்டு வலப்பக்கம் மடிக்கப்பட்டு நுண்ணிய பௌதீக அறிவுடன் கூடிய செயல். இந்த இணைப்பு ஒரு நாளும் நெகிழாது, ஒரு காலும் வெடிக்காது. மார்வலஸ், ரியலி மார்வலஸ். சேரியை போலீசார் பீத்து எடுத்தார்கள். சட்டிப்பானைகளை உருட்டினார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் மிரட்டினார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் பிடித்து பளிரென்று அறைந்தார்கள். யார் இது அந்த குடிசை? எவன் வேலை இது? சொல்லு சொல்லு சொல்லுடா. அவன் கண் சிவக்க கறிக்கடை வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் தாய் மீது கனத்த பூட்ஸுகள் மிதித்து புழுதி பறப்பதை பார்த்ததும் பார்த்து துடித்தான்.
டீசலாக திருடுறானுங்க, வால்வு போட்டா? எங்கே அது உள்றையா? வழி விடு பார்க்கலாம். தொட்டியாள் குதூகலத்துடன் குறுக்கும் நெடுக்கும் நடந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கறிக்கடையில் உட்கார்ந்திருந்து அவனுக்கு பொறி தட்டியது. சேரியில் உள்ள பூச்சி கூட அவன் பெயரை உச்சரிக்கவில்லை. எல்லா ஹிம்சைக்கும் தெரியாது தெரியாது என்றே பதில் வந்தது. பேர்வாதி விலைக்கு, அதுவும் கடனா? எப்படா கட்டுப்படி ஆகுதுன்னு பார்த்தேன். புதையல் மாதிரி எடுத்தா பேர்வாதி என்ன, தம்பிடிக்கு 4 லிட்டர் கூட விற்கலாம்ப்பா. பேர்வாதின்னு கொள்ளை இல்லை அது. தொட்டியாள் மகிழ்ச்சி தாங்காமல் குதித்து கொண்டிருந்தான். அவன் கறிக்கடையை விட்டு நகர்ந்தான். தொட்டியாள் பற்றி விவரம் சேகரித்தான். தொட்டியாள் குதிப்பதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். வால்வுகள் பிடுங்கப்பட்டன. விரலகல ஓட்டை அடைக்கப்பட்டது. சேரி அழிந்து போயிற்று. இருட்டும் நேரத்தில் பெண்கள் அழுகுரல் மட்டுமே பெட்ரோல் வாசனை போல் நிறைந்திருந்தது. கறிக்கடை மூடும் நேரம். இனி உனக்கு இங்கே வேலை இல்லை பாய், வேறு இடத்துல கடை போடு. இந்த கத்தி நான் வச்சுக்கிறேன், நீ வேற வாங்கிக்க. சரட்டென்று கடைக்குள் நுழைந்து மாமிசம் வெட்டும் பெரிய கத்தியை எடுத்து லுங்கிக்குள் சொருகி கொண்டான். மல் ஜிப்பாவை தழைய விட்டு கொண்டான். நன்கு இருட்டிய நேரத்தில் தொட்டியை நோக்கி வந்தான். தொட்டியில் 25 வாட்ஸ் பல்பு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு டீசல் டேங்க் மெல்ல கிளம்பிற்று. மாயம் வரும்போது டிக்கெட் இருந்தா சொல்லு, எவன் குரலோ கேட்டது. என்னங்க வேணும், டீசலா? காலையில் வாங்க தரேன். எவ்வளோ வேணும்? அவன் பதில் சொல்லாமல் இருந்தான். தொட்டியால் நெருங்கி அவன் முகத்தை ஒற்றை விளக்கு வெளிச்சத்தில் உற்று பார்க்க நிதானமாய் பேசினான். உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீ சம்பாதிச்சிருக்கணும். அடுத்தவன் பொழப்பில் மண்ணு போடலாமா? என்ன என்ன சொல்கிற நீ? ஒரு சேரி அநியாயமாக கலைச்சிட்டியே. நானா? எந்த சேரி? உனக்கு வியாபாரம் படுத்து போச்சுன்னா அவனுங்க என்ன செய்வாங்க? அட போயா, ஊத்து போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரிலாம் டீசல் எடுக்கிறான். என்னமோ பறிஞ்சிக்கின்னு வரிய சேரி ஜனங்களுக்கு. ஒரு ஆளா ரெண்டாளா? 100, 150 ஜனம் இல்லை, திண்டாடுது. சம்மந்தமில்லாத 10 பேரை லாக்கப்பில் உட்கார வச்சிட்டியே. இப்போ சொல்லு, நீ சொல்லு, எவன் எந்த ஓட்ட போட்ட பேமானின்னு. ஒரு ஃபோன் அடித்தா போதும், தப தபான்னு வந்து தள்ளிக்கின்னு போயிடுவாங்க. அவனை மட்டும் உள்ளற தள்ளி விட்டுறேன். அவனை உள்ளற தள்ளி விட்டு நீ உட்காந்து சாப்பிடுவியா? ஏன் என்ன, தலையை சீவி விடுவாங்களா? எனக்கும் ஆள்படை உண்டு, ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நேரில் போய் அந்த ஆளை பார்த்து கேட்டிருக்கணும். என்னத்த கேட்குறது? எனக்கு ஓட்ட போட்ட கொடுறா, நானும் பொழைச்சிக்கிறேன்னு கேட்டிருக்கணும். யார் 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 நீ? ஓட்ட போட்டவன். இருக்கட்டும், என்னாண்ட வந்து ஏன் மோதுறை? காட்டி கொடுத்தவனோட மோதாத கல் சவுத்துலையா மோதுவாங்க? யோ, சட்டை விடு, சட்டை விடு கோவாலு, மணி டெய், சட்டை விடுறா. ஒரு உலுக்கலில் தொட்டியாளின் பணப்பை எகிரி தரையில் விழுந்தது. கண்களில் மரண பயம், தரையில் விழுந்த நாணயங்கள் மாதிரி பளபளத்தது. கேடுகட்ட நாயே, ஒரு சேரியை கலைச்சிட்டேடா. ஆட்கள் ஓடி வந்து இருவரையும் சூழ்ந்து கொள்ள தொட்டியாள் திமிரினான். கலப்பேன், என் வவுத்தில் அடித்தா நானும் வவுத்தில் அடிப்பேன், உட்ரா சட்டையை. சட்டையை தளரவிட்டு பளிச்சென்று தொட்டியாளை வலுவு கொண்ட மட்டும் பின்னால் தள்ளினான். கூட்டத்தை பிளந்து விழுந்த தொட்டியாள் எழுந்து தள்ளாடி நிற்கையில் இடுப்பில் கைவிட்டு மாமிசம் வெட்டும் கத்தியை எடுத்தான். அவன் நிமிர்வதற்குள் கழுத்தில் வெட்டினான். மறுபடி உறுதியாக கத்தியை பிடித்து குனிந்த நடுத்தலையில் வெட்டினான். இரத்தம் எண்ணெய் போல பீச்சி அடித்தது, தரையெங்கும் தெரித்தது. சுற்றி நின்றவர்கள் தலைதெறிக்க ஓடினார்கள். அவன் நாற்றம் நிறைந்த கால்வாய்க்கரையில் இறங்கி நடந்து இருளில் மறைந்து போனான். ஆயில் கம்பெனி அதிகாரிகள் கூட்டம் போட்டார்கள். தொட்டி பற்றியும் பேசினார்கள். எப்படி தடுப்பது என்று கேட்டுக்கொண்டார்கள். மறுபடி டெலிஃபோன் அடித்தது.
நான் பூண்டி மாலியார் வண்டி டிரைவர் பேசுகிறேங்க. வண்டி நம்பர் 1846. பகல் 3 மணிக்கு மாயவரம் லோடு பிடிச்சிதுங்க. தொட்டியில் பேர்வாதி இறக்கிட்டு தொட்டு வாங்கின்னு வண்டி போகுதுங்க. இப்போ தாங்க தொட்டி விட்டு வண்டி போகுது. பின்னாடி போனால் பல்லாவரத்தில் பிடிச்சிடலாங்க. என் பேர் என்னத்துக்குங்க? உண்மை விளம்பின்னு வச்சுக்கோங்க.
பொய்க்கூட்டத்தில் திருட்டு ஆட்டத்தில் சண்டையிட்டவன் தோற்று போனதால் உண்மை விளம்பியானான். காட்டி கொடுத்தான். கோ டேக் அ கார், சேஸ் தட் பேஸ்டட், நெய்லிம். யாரோ 4 பேருக்கு உத்தரவு விழுந்தது. பூண்டி முதலியார் வண்டியை வழியில் மடக்கி சோதிக்க அதிகாரிகள் கிளம்பினார்கள். ஆனால் பூண்டி முதலியாருக்கு சகல இடங்களிலும் செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்குக்கு அவர் அதிகம் செலவழித்திருந்தார். அவர் வண்டியை துரத்துகிற செய்தியை அடுத்த 3 நிமிடத்தில் தெரிந்து கொண்டார். மூத்த மகனை அழைத்து விவரம் சொல்லி அவன் காதோடு ரகசியமாய் சில கட்டளையிட்டார். பையன் புல்லட் மோட்டார் சைக்கிளில் பேயாய் பறந்தான். டேங்கர் வண்டி கிண்டி தாண்டு முன் மடக்கிவிட்டான். இருட்டு சந்தில் மறைத்தான். இன்னொரு லாரியில் டீசல் பேரல்களை கொண்டு வந்து சீலை உடைத்து 6000 லிட்டர் டீசலை டேங்கரில் இருந்து பேரலுக்கு மாற்றினான். பேரல் லாரியை போகச் சொன்னான். வரதன், நீங்கள் புது டிரைவர் இல்லை, இந்த லாரியில் கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. நம்ம டீசல் தொட்டியில் இறங்கினது ஆயில் கம்பெனிக்கு தெரிஞ்சு போச்சு. வண்டியை மடக்கிறதுக்கு ஆள் கிளம்பியிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னா? வரதன் காதோடு விஷயம் சொன்னான். வரதனுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. தான் எது தொட்டாலும் அது உருப்படியாகாமல் போவதை நினைத்து நினைத்து வேதனை படர்ந்தது.
வேறு வழி இல்லையா?
இல்லை வரதன், எந்த இடத்துல செய்யணும்? பல்ல வரதுக்கு முன்னாடியே செஞ்சுருங்க. இருட்டிடமாக பார்த்து முடிச்சுடுங்க, நான் பின்னாடியே வரேன்.
டேங்கரை சந்திலிருந்து ரிவர்ஸ் எடுத்து கிண்டி பரங்கிமலை தாண்டி மீனம்பாக்கம் கடந்து மெல்ல சாலையோரம் நகர்த்தி பொட்டலாயிருக்கிற இடம் பார்த்து நிறுத்தினான். மோட்டார் சைக்கிள் பின்னால் வந்து நின்றது.
இங்கே நிறுத்தினா எப்படி? மோட்டில் ஏற்றுங்க சீக்கிரம்.
மனசாவலை சார்.
தூ தெரி, யாரையா நீ நேரங்காலம் தெரியாமல் உருகிற? சீக்கிரம் முடி, பேசினதுக்கு மேலே துட்டு போட்டு தரேன். எடியா வண்டியை
மெல்ல இடப்பக்கம் நகர்த்தி மேட்டில் ஏற்றி பள்ளத்து விளிம்பின் முன் சக்கரங்களை சரித்து வண்டி சரியும் நிலைக்கு கொண்டு வந்து பின் கதவை திறந்து பார்த்தான்.
ஆக்சிலேட்டரை அழுத்திட்டு எகிரி கூச்சிரு, வண்டி அப்படியே கவுந்துக்கும். மெரி சீக்கிரம்.
இடப்பக்கம் சாய்க்கிறதா வலப்பக்கம் சாய்க்கிறதா?
யோ, கூறுகட்ட முண்டம், வலப்பக்கம் சாய்ச்சா கூழாக போயிடுவேன். இடப்பக்கம் ஒடிச்சிடு, சரிகிற போது எகிரி கூச்சிரு. மெரி மெரி சீக்கிரம்.
வண்டி உரிமை கொண்டு பள்ளத்தில் சரிந்து பூவாய் மண்ணிறங்க வலப்பக்க சக்கரம் தூக்கியபடி இடப்பக்கம் மெல்லச் சரிந்தது. வரதன் தன் பையோடு உள்ள டிரைவிங் லைசன்ஸை வெளியே தூக்கி போட்டான்.
குதி குதி குதிச்சிடியா?
குதிக்கிற நேரத்தில் இடதுகால் செருப்பு தட்டி எதிர முடியாமல் தடுமாறி முழங்காலில் இடித்து கொண்டு மாட்டிக்கொண்டபடியால் வலக்கால் வழுக்கி கைகால் விரித்து ஸ்டியரிங்கில் முதுகு மோதி சந்தில் சரிந்து கிளீனர் சீட்டில் அடிபட்டு கேபின் உச்சியில் தலைமுட்டி மறுபடி வண்டி பல்டி அடிக்க உள்ளே நங் நங் என்று அடிபட்டு குப்புற விழுந்து லாரியின் உள்ளே அலைமோதுகிற 3000 சொச்ச டீசலால் மறுபடி புரட்டப்பட வலப்பக்க ஸ்டியரிங்கும் தரைக்கும் நடுவே கழுத்து மாட்டி வலியில் கோரமாய் கத்தி நாசி துவாரங்களில் ரத்தம் வர 3வது நிமிடம் செத்துப்போனான். மோட்டார் சைக்கிள் காணாமல் போயிற்று. வரதனுடைய டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் பையில் பத்திரமாக மடிக்கப்பட்டு புல் தரையில் கிடந்தது.
அத்தியாயம் 26. பூவில் வண்டு கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும்.
மாலைக்காற்று நெற்றியை வருட வலக்கை மோதிரத்தின் அடிப்பக்கத்தில் கார் கதவில் மெல்ல தாளம் தட்டி விஸ்வநாதன் பாடிக்கொண்டு வந்தான். சற்றைக்கொரு தரம் குனிந்து மவுண்ட் ரோடு சினிமா பேனர்களை ஆவலுடன் கவனித்தான். இவள் இருப்பு பற்றிய நினைவே இல்லாதவன் போல் எங்கெங்கோ சிந்தனைகளும் உதடு முழுக்க பாட்டுமாய் உட்கார்ந்திருந்தான்.
தம் 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 தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம்.
பா, வைரமுத்து கவிதை சிலீர்னு இருக்குல்ல
என்று சட்டென்று இவளிடம் பேசினான். இவள் பதில் சொல்லாது வெறுமே சிரித்தாள்.
மெட்ராஸ்க்கு வந்து எத்தனை படம் பார்த்தீங்க?
இல்லை.
என்னது?
ஒரு படம் பார்க்கல.
சினிமா போவீங்கள்ல?
எப்போது யாராவது வற்புறுத்தினா போகிறதுண்டு. ஆனால்
பாதி படம் தான் என்னால் பார்க்க முடிகிறது. முழு படம் பார்க்க பொறுமை இல்லை. நான் முழுசாக பார்த்த படம் 3ோ 4ோ தான். அதில் ஒரு படம் நான் தூங்கி போயிட்டேன்.
இன்டர்வல்ல வந்துடுவேளா?
எங்கள் ஊரில் இன்டர்வலுக்கு முன்னாடி வாசக்கதவு திறந்து விட மாட்டான். இல்லைன்னா 10வது நிமிஷம் வெளியே வந்துடுவேன்.
அதுக்கு சினிமா போவானே? நியூஸ் ரீல் பார்க்க பிடிக்கும். நிறைய விளம்பரங்க போடுவான், அதில் சில இது பிடிக்கும். முக்கியமாக விளம்பர படம் பார்க்க தான் போகிறது.
விஸ்வநாதன் இடப்பக்கம் திரும்பி கூர்மையாக அவளை பார்த்தான்.
என்ன பார்க்குறீங்க?
ஒன்றும் இல்லை, நீங்கள் முழுசாக பார்த்த தமிழ் படம் இது.
ஓ, நீங்கள் அப்படித்தான்.
ஓ, நீங்கள் ஆர்ட் ஃபிலிம் பார்க்குற டைப்பா?
ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல பாட்டு இருக்குது.
அந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லைன்னு பட்டுது.
பாட்டு இல்லாத போனால் படம் ட்ரையாக இருக்காதா?
பாட்டு படத்தை ஈரமாக்குறதா?
பாட்டு மேலே உங்களுக்கு என்ன கோபம்?
கோபம் எதுவும் இல்லை, பாட்டு அத்தனை முக்கியம் இல்லை.
எந்த பாட்டு? சினிமா பாட்டா?
எல்லா பாட்டும் தான்.
மை காட், தடாலடியாக பேசுகிறீங்க.
நோ, என் அபிப்பிராயம் பாட்டு போலியாக தெரிகிறது. அதுவும் சினிமா பாட்டு ரொம்ப போலி.
உதாரணமாக நீங்கள் செத்த முன்னாடி பாடின பாட்டு, பூவில் வண்டு கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும்னு காயத்ரி வசனமாய் அதை சொன்னாள்.
இதில் என்ன போலி? இட்ஸ் அ குட் சாங். நோ, பூவில் வண்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா நீங்கள் கண்ணை மூடிக்குவேளா? நான் கண்ணை மூட மாட்டேன். க்யூரியஸாக அதில் என்ன செய்கிறதுன்னு வேடிக்கை பார்ப்பேன். அது கூடல் கலவின்னு மனசில் பட்டாலும் வெக்கம் வராது. எனக்கு க்யூரியாசிட்டி அதிகமாயிரும். விஸ்வநாதன் வாயில் கரந்த எச்சிலை விழுங்கினான். காரின் மேற்கூரையை பார்த்தான். ஐயோ பாவம், மன்னார்குடி பொண்ணாச்சேன்னு பேசுனா இது இந்த போடு போடுறத. வெல், கொஞ்சம் அழகுணர்ச்சி தூக்கலாக இருக்குது. தட்ஸ் த ப்ராப்ளம். சினிமாவில் சகலமும் தூக்கலாக தான் இருக்குது. அழகுணர்ச்சி, அழுக, வயலன்ஸ், டைலாக், மேக்கப், செட் எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் உட்கார முடியல. சினிமா மட்டும்தானா? வார பத்திரிகை, கதை, நாவல், பட்டிமன்றம், கவியரங்கம் எல்லாமே இங்கே ஒரே பளபள தான். கவிதை கூடவா? எஸ், போன மாதம் மன்னார்குடியில் ஒரு கவியரங்கம். கவிதை சொன்ன அத்தனை பேரும் ரத்த சிம்மாசனம், மகரந்த புஷ்பம், பாரிஜாதம், ஒட்டகம், பாலைவனம்னு அதிரடித்தாங்க. கவிதை இங்கே பட்டாசு கட்டா, ஜரிகை பேப்பராக, கண்ணாடி பாத்திரமாக தவிக்கிறது. ஒரு கவிதை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது என்ன இன்டர்வியூவா? காயத்ரி சிரித்தாள். பரவாயில்ல, சொல்லுங்கள், தெரிஞ்சிக்க தான் கேட்குறேன். சொல்லுங்கள், கவிதை எப்படி இருக்கணும்? மரத்து நிழல் மாதிரி, கூழாங்கல் சூடு மாதிரி, நீளமான தலைமுடியை எண்ணெய் தடவி சீவுற சத்தம் மாதிரி, ஒரு அமைதியோடு இருக்கணும். உதாரணமா? மை காட், இது இன்டர்வியூ தான். இருக்கட்டுமே, உதாரணம் சொல்லுங்கள். காயத்ரி யோசித்தாள். நாற்று நடும் பெண்களின் பாட்டுகளில் மட்டும்தான் சேறுபட்டு இருக்கவில்லை. அடுத்த லைன். அவ்வளோதான் கவிதை, சத்தமில்லாத கவிதை, ரொம்ப சாதாரண லைன் மாதிரி படும். யோசிச்சா எங்கேயோ ரொம்ப ஆழமான இடத்துல கொண்டு போய் தள்ளிடும். இதில் துவனிக்கிற சோகம் கட்டி போட்டுடும். மறுபடி சொல்லுங்கள். நாற்று நடும் பெண்களின் பாட்டுகளில் மட்டும்தான் சேறுபட்டு இருக்கவில்லை. விஸ்வநாதன் திகைத்தான். இது யார், அப்பா சொல்லி கொடுத்தாரா? எங்கேயோ படித்தேன். மொழிபெயர்ப்பு கவிதையா? ஏதோ ஒன்று. ஆனால் இதான் கவிதை, என்ன பாரதிக்கிற கவிதை. பாரதி படிச்சிருக்கேளா? அவன் கவிதை எப்படி, பளபளாவா, கண்ணாடி பாத்திரமா? உடனே எப்படி குரூரமாக கேள்வி கேட்கக்கூடாது, யோசிக்காமல் பேசக்கூடாது. கண்ணாடி பாத்திரமே கண்டுபிடிக்காத போது கண்ணாடி பாத்திரம் வசதி தான். தாரத்தப்பட்டையே பெரிய ஒலியாக இருக்கிறப்ப பட்டாசு வெடி புரட்சி தான். மை ஊர்ன பேப்பருக்கு நடுவில் ஜருக பேப்பர் அற்புதம்தான். ஆனால் பாரதியோட வசன கவிதை படிக்கணும். நீங்கள் கந்தனும் வள்ளியும்னு ரெண்டு சணல் கயிறு துண்டு பற்றி எழுதின கவிதை இன்றைக்கி எழுதுகிறவங்க கவிதையை விட வசத்தி. இன்னும் ரொம்ப காலத்துக்கு நிற்க போகிற வசத்தி. பாரதியோட சீட்டு கவிக்கும், விநாயகர் அகவலுக்கும், வாணி துதிக்கும், கொடி வணக்கம் கவிதைக்கும் தாண்டி நிற்க போகிற கவிதை அது. எனக்கு புரியலை, பாரதியாரை நீங்கள் சரியாக படிக்கலை. உங்கள் வயசு என்ன காயத்ரி? ஏன், வேறு என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஏன் உங்கள் வயசுக்கு அப்படி தீர்மானமாக பேசுகிறது சரியா? காயத்ரிக்குள் சட்டென்று கோபம் படம் எடுத்தது. வயசுக்கும் யோசிப்புக்கும் என்ன சம்பந்தம்? வயசுங்கிறது அனுபவம் இல்லையா? வயசுக்கும் அனுபவத்துக்கும் என்ன சம்பந்தம்? வயசாக ஆக அனுபவம் அதிகமாகிறது இல்லையா? வயதான முட்டாள்களை நீங்கள் சந்தித்ததே இல்லையா விஸ்வநாதன்? நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா காயத்ரி? எஸ், எக்ஸாம்பிள் யூ. சுளீரென்று பிறம்பால் கண் விளிம்பில் அடிவாங்கின பையன் மாதிரி கனநேரம் தவித்தான் விஸ்வநாதன். மனசுக்குள் முகத்தை பொத்தி கொண்டான், நிமிர்ந்தான். எதுக்கு என்ன முட்டாள்ன்றீங்க? என்ன கவிதை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். என் அபிப்பிராயத்தை நீங்கள் மறுத்திருக்க வேண்டும். கவிதை பற்றி உங்கள் இலக்கணம், கவிதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் சொல்லியிருக்க வேண்டும். பாரதியின் உயர்வு பற்றி சொன்னேன். அதை தாழ்ச்சியாய் மனசில் வாங்கி கொண்டு என் வயது பற்றி கேட்கிறீர்கள். விவாதம் புரியும் விதம் இது இல்லை. என்னை விட உங்களுக்கு வயசு அதிகம், விவேகம் குறைவு. காயத்ரி வேகமாய் ஆங்கிலத்தில் பேசினாள். உங்கள் அபிப்பிராயத்தை சரியான காரணங்களோடு மறுத்து பேசினா மாற்றிக்குவீங்களா? நிச்சயம் மாற்றிக்குவேன். அதாவது நீங்கள் தீர்மானமாக பேசலைன்னு சொல்கிறீங்க. எதை பற்றி யார் தீர்மானமாக பேச முடியும்? வெரி குட். எது பற்றியும் யாரும் தீர்மானமாக பேச முடியாத போது இவ்வளோ முரட்டுத்தனமாக அபிப்பிராயம் சொல்கிறது சரிதானா? சந்தேகத்தோடு தானே பேசியிருக்கணும். ஒரு விஷயம் பற்றி சந்தேகம் இருந்தால் இத்தனை கோபம் வருமா? உங்களை முட்டாள்னு சொன்னது கோபம்னு நினைக்கிறீங்களா? இது கோபம் இல்லாமல் காதல் வயப்பட்ட பேச்சா? அதனால் வந்த வெளிப்பாடா? நாம் இலக்கியம் பேசுகிறோம், என் தனிப்பட்ட உணர்வுகளை அல்ல. அப்போ இலக்கியம் வேறு, பர்சனல் ஃபீலிங் வேறு, தனித்தனியாக மனசுக்குள்ளே கட்டம் கட்டி வச்சுருக்கீங்களா?
காயத்ரி சூழ் கொட்டினாள். பூவில் வண்டு கூடும், கண்டு போகும், கண்கள் மூடும், வாஸ்தவம் தான். இதில் அழகுணர்ச்சி கூடுதல் தான். பூவும் வண்டும் இணைவதை பார்த்து நாணப்படுகிற ஒரு நபரின் மெல்லிய உணர்வுன்னு ஏன் எடுத்துக்கக்கூடாது?
உங்களை அந்த கவிதையில் ஏன் திணிச்சுக்கிறீங்க?
தன் சலவை துணிகளுக்கு நடுவே பனியனுக்கு பதிலாக பிரா வந்து விட்டதுன்னு வெக்கப்படுற விடலை பையனை தெரியுமா உங்களுக்கு?
பிரா என்கிறது வெறும் உள்ளாட இல்லை அவனுக்கு, அது என்னென்னவோ விஷயம்.
ரொம்ப நாள் இது பற்றி அந்த பையன் புலம்பிகிட்டு இருந்தான்.
அவனையும் முட்டாள்னு அழைக்க வேண்டாம் காயத்ரி. மனித மனம் விசித்திரமானது, அதீத கற்பனைகள் செய்யக்கூடியது.
கற்பனை தவறுன்னு சொல்லாதீங்க மேடம், கற்பனை மனிதனின் சௌகரியம். இதுவரை அவன் வளர்ந்ததுக்கு காரணம் கற்பனை தான்.
விஞ்ஞானமும் காரும் கம்ப்யூட்டரும் கற்பனை வளர்ந்த செடிகள் தான், கற்பனை செடியின் கனிகள் தான்.
ஹை காயத்ரி அவனை அலட்சியமாய் மறுத்தாள்.
கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் யுத்தமும் கூட கற்பனையின் விளைவுதான் நண்பரே. இலக்கியத்திலிருந்து திசை மாறி பாய வேண்டாம்.
நிஜம் மறுக்கிறவருக்குத்தான் கற்பனை சௌகரியம். நிஜத்தின் வெம்மை தாங்காதவனுக்குத்தான் பாட்டும் பாட்டு மயக்கமும் அவசியம். பூவில் வண்டு கூடுவது நிஜம், இயற்கை அளித்த வரம். அது வெட்கத்தை ஒருவனுக்கு அளிக்குமென்றால் அவன் பூவையோ வண்டையோ பார்க்காது தன்னையும் தன் கூடல் அனுபவத்தையும் பார்க்கிறான் என்று அர்த்தம் மிஸ்டர் விஸ்வநாதன்.
என்ன அந்த பாட்டில் நான் திணிச்சிக்கல, மாறா நீங்கள் தான் உங்களை உங்களோட கூடல் அனுபவத்தை அந்த பாட்டில் திணித்து கொள்கிறீர்கள். அதனால்தான் போதையாய் பிடித்ததாய் போய்விடுகிறது அந்த பாட்டு.
சபாஷ், உங்கள் பேச்சிலேயே பதில் இருக்குது காயத்ரி.
புரிந்து கொள்ளுங்கள்,
மனிதன் தோன்றி கல்பகோடி காலமாயிற்று. இன்று வரை அவனால் நிஜத்து வெம்மையை தாங்க முடியவில்லை. கோடானு கோடி மனிதர் இறந்து போய்விட்டார்கள், இன்னும் மரண பயம் போகவில்லை. கற்பனை என்பது நிழல்தான், குடைநிழல்தான். மனிதனால் அதை தவிர்க்கவே முடியவில்லை, முடியவும் முடியாது. பாட்டும் கவிதையும் நாவலும் நாடகமும் மனிதன் இங்கு இருக்கும் வரை இருக்கப் போகிற விஷயம்,
பழக்கத்தால் நிலைத்து விட்ட விஷயம். காயத்ரி இடைவெட்டினாள்.
என்ன பழக்கம்?
பாட்டு சுகம், உயர்வு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு பல் தேய்ப்பது மாதிரி அனிச்சையாய் ஈடுபடும் விஷயமாயிற்று.
காலையில் பல் தேய்க்கிற போது தெளிவோடு தேய்க்கிறவர் எவரும் இல்லை.
மணி அடித்ததும் பசி எடுத்து வாயில் எச்சி ஊறுகிற மிருகம் போல் பாட்டு என்றதும் பரவசமாகி போகிறது. மேலும் நிஜம் தெரிந்தவனுக்கு மரணமும் இல்லை, மரண பயமும் இல்லை.
கடவுளே, யாரை அழைக்கிறீர்கள்? அப்படி யாரேனும் உண்டா?
விஸ்வநாதன் இரண்டு கைகளையும் தூக்கினான். விவாதத்தில் இருந்து விலகிக் கொள்வதாய் சைகை செய்தான். கார் காந்திலால் கம்பெனி வாசலில் நின்றது.
அடடே, நான் சென்ட்ரலில் இறங்கணுமே, விட்டுட்டனே.
நான் கவனித்தேன்.
எதை? சென்ட்ரல் தான்றத ஏன் சொல்லலை?
நீங்கள் ஒரு முட்டாள் என்பதை மறுபடி நிரூபிக்க.
காயத்ரி இறங்கி கம்பெனிக்குள் நுழைந்தாள்.
வடிவேலு கடையில் இருந்து நானு ஐயர் இறங்கி வாப்பா வா என்று விஸ்வநாதனை அன்புடன் வரவேற்றார்.